தொழில் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் வலி அறிதல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும். இதற்கு விளக்கம் என்னன்னா, தனக்குள்ள பொருளின் அளவை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கையானது முதலில் வசதி உள்ளது போல தோற்றமளித்து பின்னர் அந்த தோற்றமும் இல்லாமல் கெட்டு போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் மற்றொரு குறள், உளவரை தூங்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கெடும். ஒருவன் தனக்குள்ள பொருளின் அளவை எண்ணி பார்க்காமல் செய்த உதவி மிகுதிப்பட்டால் அவனது செல்வத்தின் அளவு இயல்பாகவே குறைந்து போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல். அம்மா பிள்ளைக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்க, அப்பா கூட பிள்ளைக்கு தாலாட்டு பாடியிருப்பாங்க. கணவன் மனைவிக்கு பாடிய தாலாட்டு பாடல் இது. படம் அக்னி சாட்சி, பாடல் கனா காணும் கண்கள் மெல்ல. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், பாடலுக்கு வரிகள் எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். மானிட சரித்திரத்தில் வாய்மொழிகளுக்கு முன்னால் மனதின் என்ன அலைகள் இசை ஓசையின் வடிவாக பரிமாறப்பட்டது என்ற நம்பிக்கைக்கு மெல்லிசை மன்னரின் இந்த பாடலின் இசையோசைதான் சாட்சி. விழிகளின் வழியே மன எழுச்சி சொன்ன சரிதா. எந்த கல்லிலும் தன் கற்பனையை செதுக்கும் திரை சிற்பி கே பாலச்சந்தர். சரிதா சிரிக்கும் குளோவ் முன்னால் நின்று பாலசுப்ரமணியம் குரலில் மென்மையாக பெண்மையின் சஞ்சலம் பாடும் சிவக்குமார். நள்ளிரவு கனவு கண்ட துணைக்கு வாஞ்சையோடு ஆறுதல் பாடிய கவிஞர் வாலியின் வரிகள். எங்கோ புதைந்திருந்தாலும் கருப்பு தங்கமாக மின்ன அந்த மன ஓட்டத்தை உணர்வில் காட்டிய முகம். முடிவில் நான்கு முறை ஒலித்து அடங்கிய அந்த குழலோசை. என் நெஞ்சம் தீயில் கரைந்தாலும் நினைவில் கரையாத இசை ஓசை. இந்த படத்தில் இந்த பாடல் மட்டுமல்ல, படத்தில் வரக்கூடிய அத்தனை கவிதைகளுக்கும் சொந்தக்காரர் வாலிப கவிஞர் வாலி. இந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து அவருடைய கவிதை தொகுதி ஒன்று பொய்க்கால் குதிரை என்ற பெயரில் வெளிவந்துள்ளது. இந்த பாடல் அமைந்த ராகம் மத்தியமாவதி. இதில் வரக்கூடிய கிட்டாரும் ஃப்ளூட்டும் பாடல் முழுக்க இழைஞ்சு ஓடுது. கேட்கலாமா இந்த அருமையான தாலாட்டு உங்களுக்காக இன்று? கனா காணும் கண்கள் மெல்ல,
காணும் கண்கள் மெல்ல, தூரங்காத பாடல் சொல்ல, நீலா கால மேகம்
குமரி. ஒரு குழந்தை ஒரு
பொழுது உறுதியாக கை குலுக்குங்கள், கண்ணை பார்த்து பேசுங்கள். அது சற்று சங்கடமாக தோன்றினால் இரண்டு புருவ மத்தியை பார்த்து பேசுங்கள். யாருடனாவது மனஸ்தாபம் ஏற்பட்டால் எப்பொழுதும் முதலில் இறங்கி போய் பேசி சரி செய்வது நீங்களாக இருக்கட்டும். எப்பொழுதும் துணிச்சலை இழக்காதீர்கள். பயம் உங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுது கூட துணிச்சலுடன் இருங்கள், அல்லது இருப்பது போல் நடிக்கவாது செய்யுங்கள். உங்களுக்கு தெரியாத நபருக்கும் உதவி செய்ய தயாராக இருங்கள். உங்கள் புத்தக தொகுப்பில் இருந்து எதையும் கடனாக கொடுக்காதீர்கள். குழந்தைகளோடு விளையாடும் போது அவர்களை வெற்றி பெற விடுங்கள். இந்த உலகத்திற்கு துக்கப்படும் அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. பிறக்கும் பொழுதும் வெறும் கையோடு தான் வந்தோம், போகும் போதும் வெறும் கையோடு தான் போகிறோம். எனவே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியுடன் இருங்கள். எல்லா பூட்டுகளும் சாவிகளோடு தான் தயாரிக்கப்படுகிறது. அதுபோலவே எல்லா மோசமான சூழ்நிலைகளும் அதற்கான தீர்வுகளோடு தான் வருகிறது. இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்றிருக்கும் நபரோடு மோதாதீர்கள். நீங்கள் விரும்பும் வரை நபரை எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள் என கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் தெளிவாக்க மறவாதீர்கள். நண்பர்களோ உறவினர்களோ உடல் நலம் இல்லாமல் இருந்தால் நேரில் சென்று நலம் விசாரிக்க தவறாதீர்கள். அவ்வப்பொழுது புதிய இடங்களுக்கு பயணம் செய்யுங்கள். தூங்கும் பொழுது தலைமாட்டில் சிறிய நோட்டையும் பேனாவையும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிப்போடக்கூடிய யோசனைகள் பெரும்பாலும் படுக்கையில் இருக்கும் பொழுதுதான் வரும். வங்கி வாசலில் நிற்கும் காவலாளியாக இருக்கட்டும், டீ போட்டுக் கொடுக்கும் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு வணக்கத்தை தெரிவிப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள். குழந்தைகள் போகும் பள்ளி பேருந்தை பார்த்தால் கையாசையுங்கள், புன்னகைக்க மறக்காதீர்கள். வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது போல் இருக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே காலம் அடுத்த நொடியில் ஒழித்து வைத்திருக்கும் மர்மம்தான். வாழ்க்கை வெற்றியை நோக்கி நடக்கும்.
காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள் கலையாத கோலம் போல் முத்தம் பூசிக்கொண்டு அந்தி வேலை அழைக்கிறது. அதிகாலை நேரம் எல்லாம் தூங்காமல் விடுகிறது. வெளி மூடி தனக்குள் பேசும் மானங்கள் பிடிக்கிறது.
அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122, or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999, saffronindianrestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நீ வரம் காட்டினா
ஆண்களின் அதிகார உலகம் என்று வர்ணனை செய்யப்படும் திரைப்பட உலகில் முன்னணி நடிகையாக, அதுவும் நகைச்சுவை நடிகையாக அரை நூற்றாண்டு காலம் அரியணையை அலங்கரித்திருந்தார் மனோரமா அவர்கள். பத்மஸ்ரீ, கின்ன சாதனை, கலை மாமணி, மக்கள் கலையரசி, இப்படி எத்தனை எத்தனையோ விருதுகள் மனோரமாவின் சினிமா சிம்மாசனத்துக்கு அழகு சேர்த்தன. தமிழ் திரைப்பட ரசிகர்களால் ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும் மனோரமா அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில் மாபெரும் சாதனை படைத்த ஒரு புகழ்பெற்ற நடிகை. தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயல் செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் என்டிஆர் என ஐவருடன் நடித்த பெருமைக்குரிய ஒருவர். தமிழ் சினிமாவில் அவருடைய சாதனை மிகவும் வியப்புக்குரியதுதான். அவர் சுமார் 5000 மேற்பட்ட நாடகங்களிலும் 1200 மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து உலக புகழ்பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் தமிழக அரசின் கலைமாமின விருது, புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, மலேசிய அரசிடமிருந்து டத்தோ சாமுவேல் சரித்திர நாயகி விருது, கேரள அரசின் கலாசாகர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான அண்ணா விருது, என்எஸ்கே விருது, எம்ஜிஆர் விருது, ஜெயலலிதா விருது என பலமுறை பிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். நாடக நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று சுமார் 1200 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்துள்ளார். அவர் சிறுவயதில் இருந்த பள்ளத்தூர் என்ற ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாட வரவில்லை என கருதி மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள். அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெகுவாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தில் பணியாற்றிய இயக்குநர் சுப்பிரமணியின் உதவியாளர் திருவேங்கடமும் ஹார்மோனியம் வாசித்த தியாகராஜனும் அவருடைய பெயரை மனோரமா என்று மாற்றினார்கள். அவர் நாடக சபாவில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுது ஜானகிராமன் என்பவர் இவரை தேடி வந்து தான் இன்ப வாழ்வு எனும் திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாகவும் கூறினார். ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிடவே அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனின் ஊமையன் கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படமும் ஆரம்பத்திலேயே நின்றுவிடவே மிகவும் மனமுடைந்து போனார். இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1958 மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுவை நடிகையாக சினிமா திரையில் முதன் முதலாக மனோரமாவை அறிமுகம் செய்தார். தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பிறகும் பல நாடகங்களில் நடித்து வந்த அவர் மாலையிட்ட மங்கை, களத்தூர் கண்ணம்மா, கொஞ்சம் குமரி, பாலும் பழமும், பார்மகளே பார், இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தார். சினிமாவில் நகைச்சுவை, குணச்சித்திரம் என இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது எனலாம். ஒரு சாதாரண மேடை நடிகையாக தன்னுடைய கலையுலக வாழ்க்கையை தொடங்கி சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி என அன்றைய காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவருடைய பிறந்த நாளான May 26 அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கம்மனுகட அவர் கொடுத்த ஆக்ட சம்சாரம் மின்சாரம் படத்திலிருந்து ஒரு காட்சியை கேட்கலாமா?
நீ சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில 11 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்.
சரி,
அங்க வந்து நான் என்ன பேசணும்?
டைலாக் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார். இது ஒரிஜினல் காப்பி என் கையில, தைரியமா வாங்க.
எனக்கு என்ன பயம்? ஆமா, நாளைக்கு உன் வீட்டுல எனக்கு எதிராக சண்டை போட போறது யாரு?
நீதான். ஆமா கண்ணம்மா, நீயேதான்.
வானாமா வானாமா, அவர் இந்த வீட்டு சம்பந்தி, பெரிய இடம். அவரை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் தந்தி அடிக்கும். அவர்கிட்ட நான் எப்படிமா சண்டை போடுறது?
கண்ணம்மா, இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதா இல்லையா?
இருக்கு.
சரோஜினி புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குதா இல்லையா?
அதுவும் இருக்கு.
அப்படின்னா அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் கூட நீடா சண்டை போடணும்.
சரிம்மா, ஓகே, நீ டைலாக்க கூடு. அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் ஒரு கிளி, ஒரே கிளி.
எனக்கு புரியல. நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசினா ஆருக்குமே புரியாது.
வந்தாச்சு வந்தாச்சு.
பாட்டு மாற்று, தமிழ்ல டெல்லு.
இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சுரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது. நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா?
ஏன் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ளவாங்க.
இன்னத்துக்கு இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே
கண்ணம்மா.
கவனி கட, சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்க தூக்கி தீயில போடுறது இந்த காலம்.
கண்ணுமா
கவனி கட, இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும்.
மரமண்டையா? யாரு யார பார்த்து மரமண்டைங்கிறீங்க? போனா போகுதுன்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போறீங்கள. அப்புறம் நான் வக்கீல தான் பார்க்க வேண்டியிருக்கும்.
நோட்டீஸ் நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா, உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கினு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம்.
கண்ணம்மா
கம்மனு ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முண்ணா கம்மு கம்மு நாட்டு கோ.
ஓஹோ, ஓகே ஓகே. நாளைக்கு நான் விடுதலை பத்திரத்தோட கம்மறேன். கம்மலேனா, I am not Omelet Fernandez.
Thank you sir.
கண்ணம்மா பிச்சிட்ட.
சும்மாவா சார், 25 வருஷமா நடிச்சிட்டு இருக்கால.
எங்க?
அவ பேட்டையில தெருக்கூத்துல. சார், உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார்.
முகமது குட்டி பணம்பரப்பில் இஸ்மாயில் அப்படின்னா நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா மம்முட்டி என்றால் தெரியாதவங்க இருக்க முடியாது. நான் என்னால் என்னுடைய என்கின்ற அகம்பாவம் ஆணவம் சுக்குநூறாய் நொறுங்கி விழுந்த தருணம், இந்திய திரையுலகின் உண்மையான மெகாஸ்டார் மம்முட்டி அவர்களை தமிழ் மலையாளம் மட்டுமின்றி உலகம் முழுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்கு அறிவார்கள். மம்முட்டி எழுதிய மூன்றாம் பிறை வாழ்வு அனுபவங்கள் என்ற நூலினுடைய அவருடைய ஒரு சம்பவத்தை அவர் சொல்லியிருக்கார். ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு பின்னரவில் வேறு ஒரு நகரத்திலிருந்து என் வீடு நோக்கி காரில் புறப்பட்டேன். புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளார நுழைகிறது என்னோட வாகனம். அமைதியா என் காரில் ஒலிநாடாவை ஒலிக்க விட்டு அந்த வாகனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அடர் இருள மெல்லிய எளிய உருவம் ஒன்று பாதையில் ஓர நின்று கை காட்டியது. பார்க்க ஒடிசலான வயசான ஒரு கிழவர். கையில் சிறு விளக்குடன் தலையில் முக்காடும் கை நீட்டி கொண்டிருந்தார். இந்த ராத்திரி வேளையில் யார் தெரியாம வண்டியை நிறுத்தி மாட்டிக்கொள்ளானே அப்படின்னு வண்டியை நிறுத்தாம சிறிது தூரம் போயிருப்பேன். மனதில் ஏதோ ஒரு புரியாத குறுகுறுப்பு. அந்த கிழவனின் கண்ணில் தெரிந்த தவிப்பும் கவலையும் என்னை ஒரு கணம் யோசிக்க வச்சது. வண்டியை திருப்பி மீண்டும் அந்த பகுதிக்கு வந்தேன். அந்த கிழவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்திருந்தாங்க. இருட்டில் நான் முதல்ல அந்த பெண்ணை கவனிக்கல போல. எங்கேயா போகணும் அப்படின்னேன். இல்லையா, இது என் பேத்தி, வயிற்று வலி, நிறமாச கர்ப்பிணி, ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறேன், எந்த வண்டியும் வரலையா அப்படின்னாரு. சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லி இருவரையும் ஏத்திக்கிட்டு 1.5 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு போனேன். இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? ஒருவேளை வேற ஏதாவது மனசுல ஓடிக்கிட்டு இருந்ததோ? நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. ஒருவேளை பேத்தியை பற்றிய கவலையிலும் இந்த இருட்டிலையும் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு நான் என்னை சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். அந்த பெண் கிட்டத்தட்ட மயக்கமுற்ற நிலையில் இருந்தாங்க. மருத்துவமனையை வந்ததும் செவிலியர்கள் ஸ்ட்ரெச்சரில் அவசரமாக அந்த பெண்ணை ஏற்றிக்கிட்டு வந்து மருத்துவமனைக்குள்ளே விரைஞ்சாருங்க. அப்போதும் நான் காரை விட்டு இறங்காதனால செவிலியர்கள் என்னை கவனிக்கலை. பிறகு அந்த கிழவர் என் அருகில் வந்து, ரொம்ப நன்றியா, அவசரத்துக்கு உதவின, இந்தா இதை டீ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு என் கையில் ஒரு நோட்டை திணிச்சார். அந்த ஓட்டை ஒடிசலான அழுக்கு பிடிச்ச எந்த கடையிலையும் சிங்கிள் டீக்கு கூட குடிக்க உதவாத ஒரு செல்லாத 2 ரூபாய் நோட்டை பார்த்துட்டு அவரை மீண்டும் நான் பார்க்குறேன். அவரோ சும்மா வச்சுக்க என்றபடி மருத்துவமனைக்குள்ளே வேக வேகமாக போய் சட்டன்னு மறைஞ்சிட்டார். நானும் எனது நடிகின்ற கிரீடமும் சுக்கு நூறாக நொறுங்கி போன கணம் அது. நான் இதுவரை எத்தனையோ தேசிய விருதுகள் வாங்கிட்டேன். ஆனாலும் அதையெல்லாம் விட இன்னும் பத்திரமா பொக்கிஷமா அந்த 2 ரூபாய் நோட்டை பாதுகாத்து வச்சிருக்கேன். அது எல்லாவற்றையும் விட மிகவும் சிறப்பானது. நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினை மிகவும் அழகுரை செய்த அன்னபூரணி அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்களை எல்லாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போர் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரவாகும் உயிரங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே.
செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ அனைவரின் நன்றி ஆயுள் கூடிடுமே ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே